السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கையானவர்களே, அருளாளன் அல்லாஹுவின் அருமந்த திருத்தூதர் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழியை அகத்திலும் புறத்திலும் எண்ணத்திலும் சிந்தையிலும் பின்பற்றி நடந்த வாழ்ந்த பெருமக்களை அவர்களினுடைய வழி பிசகாமல் பின்பற்றிய தாபியின்களில் எண்ணற்றவர்களில் ஒரு சிலரினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இங்கே குறிப்பிட்டு வருகிறோம். அந்த வகையிலே அபுல் ஆலியா என்ற சிறப்பு பெயருடைய சைதுனா ருஃபை இப்னு மிஹரான் ரதியல்லாஹு தஆலான்ஹு தாபிஈ அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அபுல் ஆலியா என்று அறியப்பட்ட அவர்களினுடைய இயற்பெயர் ருஃபை இப்னு மிஹரான். மிஹரான் அவர்களுடைய மகன் ருஃபை என்று அவர்களுக்கு அவர்களுடைய இயற்பெயர். இஸ்லாமியர்களினுடைய சின்னமாக அவர்கள் விளங்கினார்கள். குரானையும் ஹதீதையும் சஹாபாக்களுக்கு பிறகு சையிதுனா சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளங்கிக் கொண்டதற்கு ஒப்ப தாபியின்களில் மிக தெளிவாக விளங்கிக் கொண்டவர்கள் இவர்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அதேபோன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீதினுடைய அடிப்படை ஞானத்தையும் தெளிவாக தெரிந்தவர்கள் இவர்கள். ஒரு ஹதீதுக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொண்டவர்கள், அது எதை குறிக்க வருகிறது என்பதையும் தெளிவாக சொல்பவர்கள். உதாரணமாக ஒன்று சொல்வதாக இருந்தால், நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பணியாளர்கள் வேலையாட்கள் அவர்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவர்களுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். நாம் அறிந்த ஒன்று இது. தொழிலாளர்களினுடைய உரிமைகள் பேணப்படக்கூடிய ஒரு செய்தி, தொழிலாளர்களுடைய உரிமைகள் முறையாக பேணப்பட வேண்டும் என்று நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம். இதனுடைய அர்த்தம் என்ன? வியர்வை சிந்தினால்தான் கூலி கொடுக்க வேண்டும் என்பதல்ல. இன்று ஏர் கண்டிஷன் அறைக்குள்ளே இருந்து வேலை பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். குளிர்காலத்திலே வேலை பார்க்கும்போது வியர்வை ஏற்படாது. ஆக வியர்வை ஏற்பட வேண்டும் என்று நபிகள் சொன்னது என்ன என்றால், உடனடியாக கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதற்கு அப்படி ஒரு உதாரணத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டுள்ளார்கள். இங்கே இன்னொன்றையும் நாம் புரிய வேண்டும். ஆக இது தொழிலாளர்களினுடைய உரிமையை மாத்திரம் குறிப்பிடுகிறது என்று நினைத்துவிடக் கூடாது. முதலாளிகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்கையும் அது குறிப்பிடுகிறது. செய்யும் வேலை என்பது வியர்வை சிந்தக்கூடியதாக உண்மையான வேலையாக இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே ஹதீது என்பது விரிவான கருத்துக்களை உட்பட்டது. அந்த அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, சிறுகள் என்ன, அதற்கு உள்ளே எத்தனை கருத்துக்கள் அங்கே ஆழமாக கிடக்கிறது என்பதை உணர்ந்த பெருமக்கள் சட்டங்களை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அத்தகைய அறிவும் ஞானம் மிக்க சீலர்களில் ஒருவராக விளங்கியவர்கள் தான் சையிதுனா அபுல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையான பெருமக்களே, பாரசீக நாட்டிலே யுத்தம் நடந்த போது அந்த நாட்டை சார்ந்தவர்கள் தான் இவர்கள். அவர்களே அங்கே இருந்த குதிரை வீரர்களில் மிகச் சிறந்த வீரராக திகழ்ந்தவர்கள் ருஃபைய் இப்னு மிஹ்ரான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் அந்த பாரசீக நாட்டிலே நெருப்பை வணங்கக்கூடிய குழுவில் தான் அவர்களும் இருந்தார்கள். இஸ்லாமிய ஜோதி பாரசீகத்திலே போய் நுழைந்து அவர்களை அந்த மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்ட பொழுது யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே அடிமைகளாக பாரசீக வீரர்கள் பலர் முஸ்லிம்களுடைய கைகளிலே வீழ்ந்தார்கள். அப்படி வீழ்ந்தவர்களில் சைதுனா ருஃபையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அவர்களை அபுல் ஆலியா என்றே விளங்கப்பட்டிருக்கிறது. எனவே அபுல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா என்றே நாம் குறிப்பிடுவோம். அபுல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த அடிமைகளிலே கைதிகளாக விழுந்து அடிமைகளாக மாறி போய்விட்டார்கள். கொஞ்ச காலம் அடிமையாக இருந்தார்கள். இஸ்லாத்தினுடைய அருமையான வழிமுறைகள், நெறிமுறைகள், அதனுடைய போதனைகள் இவைகள் எல்லாம் அவர்களுடைய இதயத்தை தொட்டது, சிந்தையை தூய்மைப்படுத்தியது. அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த சிலை வணக்கம், நெருப்பு வணக்கம் இவைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு தௌஹீத் என்ற ஏக பாதையிலே அவர்கள் நிலையாக நின்றார்கள். சங்கையான பெருமக்களே, அவர்களே தாங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நிலை எத்தகையதாக இருந்தது என்பதை குறிப்பிடுகிறார்கள். பாருங்கள், முஜாஹிதீன்களினுடைய கையிலே நாங்கள் பாரசீகத்திலே நடந்த யுத்தத்திலே முஸ்லிம்களினுடைய கையிலே நாங்கள் கைதிகளாக விழுந்தோம். கொஞ்ச காலத்திலேயே நாங்கள் என்ன செய்து விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். ஆனாலும் அடிமைகளாக இருந்தோம். நான் ஒரு பெண்ணுக்கு அடிமையாக இருந்தேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த சமயத்திலும் கூட குரானை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக, அதை கற்கக்கூடியவர்களாக இருந்தோம். சஹாபா பெருமக்களை அணுகி அணுகி அவர்களிடமிருந்து ஞானத்தை பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். அது மாத்திரமல்ல, குரான் முழுவதையும் ஹிஃபுது செய்துவிட வேண்டும் என்றும், ஒவ்வொரு இரவும் குரானை ஓத வேண்டும் என்றும் நாங்கள் ஆசைப்பட்டோம். எங்கள சில பேர் வந்து ரெண்டு வகையாக இருந்தோம் நாங்க அடிமைகள. சில பேர் வந்து தங்களுடைய எஜமானர்களுக்கு சம்பாதித்துக் கொடுத்தாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்தார்கள், தங்களுடைய எஜமானர்களுக்கு ஹிதுமத்து செய்து கொண்டிருந்தார்கள். நான் ஹிதுமத்து செய்த குழுவிலே உள்ளவனாக இருந்தேன். மற்ற நேரங்களில் எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், குரானை நாங்கள் ஓதுவோம், குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்போம். சஹாபிகள் தென்பட்டால், தாபியின்களில் மூத்தவர்கள் தென்பட்டால் அவர்களிடத்திலும் நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் குரானை நாங்கள் ஒரு முறையாவது முடித்துவிட வேண்டும் என்று இரவிலே நின்று வணங்குவோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. எனவே இரண்டு நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் குரானை முடித்துக் கொண்டிருந்தோம். அதுவும் கஷ்டமாக இருந்தது. அதற்கு பிறகு மூன்று நாளுக்கு ஒரு நாளைக்கு பத்து பத்து ஜுசுக்களாக மூன்று நாட்கள் நாங்கள் குரானை முடித்துக் கொண்டிருந்தோம். அதுவும் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய எஜமானர்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டியது இருந்தது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்தினால் பகலிலே நாங்கள் விழித்திருக்க வேண்டியது இருந்தது. கடுமையான பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டதால் இரவு நேரத்திலே நின்று நீண்ட நேரம் நின்று வணங்க முடியவில்லை. ஆகவே இது குறித்து சில சஹாபிகளிடத்திலே நாங்கள் முறையிட்ட போது, நீங்கள் ஏன் அப்படி சிரமப்படுகிறீர்கள், இஸ்லாம் உங்களை அப்படி சிரமப்படுத்தவில்லையே என்று சொல்லிவிட்டு, ஒரு வாரத்திற்கு குரானை நீங்கள் முடியுங்கள், ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் நீங்கள் மர்றா, ஒவ்வொரு வாரமும் ஒரு குரானை நீங்கள் முடிக்கலாமே என்று சொன்ன போது, அதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தோம், அந்த சஹாபிகளினுடைய பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு குரானை நாங்கள் இரவிலே தொழுகையிலே நின்று ஓத ஆரம்பித்தோம். இரவினுடைய முதல் பகுதியிலே நாங்கள் நின்று தொழுகுவோம், மற்ற பகுதியிலே நின்று தூங்குவோம். அதற்கு பிறகு அதிலே எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படவில்லை, அது இன்பமாக இருந்தது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே அடிமையாக இருந்தார்கள் என்று சொன்னோம். அந்த எஜமாட்டியாகிறவள் அந்த அடிமையினுடைய தன்னுடைய அடிமை அபுல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா அவருடைய செயல்பாடுகளை பார்த்து, என்ன பரிசுத்தம், அவரு முஸ்லிமான ஒரு எஜமாட்டி, அந்த சாலிஹத்தான ஒரு பெண்மணி, என்ன பரிசுத்தம், என்ன ஒழுக்கம், ஒரு பாரசீகத்திலிருந்து வந்த ஒரு அடிமை போன்று இல்லை, இஸ்லாமியத்திலேயே பிறந்த ஒரு குழந்தை போன்ற அல்லவா, ஒரு சிறுவர் போன்றல்லவா, ஒரு வாலிபர் போன்ற அல்லவா அவர் நடந்து கொள்கிறார் என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு போன அந்த பெண்மணி, ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை சீன அபுல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வுது செய்து கொண்டு புறப்பட தயாராகிறாங்க ஜும்மாவுக்கு போறதுக்கு. அப்ப இந்த எஜமாட்டி கேட்கிறாங்க, அபுல் ஆலியா ருஃபை, நீங்க எங்க போறீங்க அப்படின்ட்டு. நான் மஸ்ஜிதுக்கு போறேன். எந்த மஸ்ஜிதுக்கு, எந்த பெரிய மஸ்ஜிதுக்கு, மஸ்ஜிதுல் ஜாமியாவுக்கு நான் போறேன், ஜும்மா பள்ளிக்கு நான் போறேன், அப்படியே கொஞ்சம் இருங்க நானும் வந்துடுறேன் என்று அந்த பெண்மணி சொல்றான். கொஞ்ச நேரம் ஆனதும் அவங்களும் ரெடியாக என்ன செய்யறாங்க, வாராங்க. வந்ததும் இந்த இவங்க கைய பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பள்ளிக்குள்ள எல்லாரும் போய் வாசல்ல நிக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் உள்ளே போனதும் மெம்பரிலே ஹத்தீப் ஏறி அமர்ந்திருக்கிறார். அமர்ந்ததும் இந்த பெண்மணி சொன்னார்கள், மக்களே இங்கே பாருங்கள், இதோ இருக்கக்கூடிய ருஃபை இப்னு மிஹ்ரான் ஒரு சாலிஹான மனிதர், என்னுடைய அடிமைதான். அவருடைய நடவடிக்கைகள் ஆச்சரியத்தை தருகிறது. பரிசுத்தமும் ஞானமும் மிக்கவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இல்மிலே குரானை கற்பதிலே ஹதீதை கற்பதிலே அவர்கள் ஆர்வமிக்கவர்களாக இருக்கிறார்கள். எனவே இதோ பாருங்கள், அவர்களை நான் விடுதலை செய்து விட்டேன். இன்று முதல் அவர்கள் விடுதலையாக ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய இஷ்ட பிரகாரம் அவர்கள் நடந்து கொள்ளலாம். நான் இதன் மூலமாக வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வினுடைய அருளை எதிர்பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை எதிர்பார்க்கிறேன் என்று அந்த பெண்மணி அங்கே சொன்னார். சொல்லிவிட்டு அவர்கள் அவர்களுடைய வழியில் சென்று விட்டார்கள். தொழுகை முடிந்ததும் இவர்கள் இவர்களுடைய வழியிலே சென்று விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை சைதுனா ருஃபை இப்னு மிஹ்ரான் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு இவர்கள் மிக சுதந்திரமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் அடிக்கடி மதீனாவிற்கு அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். மதீனாவிற்கு அவர்கள் முதன்முறையாக மதீனா ஷெரீஃபுக்கு வருகை தரும் பொழுது சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம் அவர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதியில் அவர்கள் அங்கே வந்து சேருகிறார்கள். அவர்கள் ஒஃபாத்தாகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வருகிறார்கள். அங்கேயும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் நின்று அடிக்கடி தொழுது கொள்வார்கள். அப்படி நீண்ட தொழக்கூடிய வாய்ப்போ அடிக்கடி என்ன செய்திருக்கிறது, அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் அடிக்கடி மதீனாவிற்கு வந்து செல்வதற்கு முக்கிய காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவை ஜியாரத்து என்று அந்த ஹதீதை அறிவிக்க அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அங்கு போவாங்க. அங்கே போய் முதலாவதாக என்ன செய்வார்கள் என்றால் அந்த ஹதீத அறிவிப்பாளருக்கு பின்னால் நின்று தொழுவார்கள். சீனா போல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா அப்படி தொழும் பொழுது அவர்கள் தொழக்கூடிய அந்த இமாம் அந்த ஹதீத அறிவிப்பாளர் தொழக்கூடிய தொழுகை மிகவும் பயபக்தி மிகுந்ததாக இருக்கிறதா அல்லது சற்று பொடுபோக்கு உள்ளதாக இருக்கிறதா என்பதை கவனிப்பார்கள். பொடுபோக்கு உள்ளதாக இருந்தால் அந்த தொழுகை முடிந்ததும் அப்படியே திரும்பிவிடுவாங்க. தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கக்கூடிய இவர்கள் கண்மணி நாயகத்தினுடைய ஹதீதை அவ்வளவு பேணுதலாக பாதுகாப்பார்களா என்று அவர்களுடைய எண்ணம். எனவே மிகவும் பாதுகாத்து தரக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை அப்படி அப்படியே தனக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அந்த ஹதீதை அறிவிக்கக்கூடியவர்கள் இரையச்சம் மிகுந்தவர்களாகவும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை தெளிவாக பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் அவங்க போய் பார்ப்பாங்க. அந்த தொழுகை இவர்களுடைய உள்ளத்திலே அச்சத்தையும் பயபக்தியும் ஏற்படுத்துகிறது என்றால் அவங்ககிட்ட போய் படிப்பாங்க. இல்லைன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, திரும்பி வந்துடுவாங்க. வேற எந்த குறையும் அவர்கள் பேசுவதில்லை. இதே போன்று இவர்களுடைய நண்பர்கள் இவர்களை பற்றி பல செய்திகளை அறிவித்திருக்கிறாங்க. இவர்களுடைய தோழர்கள் அபுல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா, அதுல அவங்களுடைய தோழர்கள் ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு தடவை அபுல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒது செய்து கொண்டு வரும் பொழுது ஒது செய்து முடிச்சுட்டு வர்றாங்க, நான் அவங்களை பாக்குறேன், அவங்களுடைய முகத்திலே இருந்த அந்த தண்ணீர் துளிகள் இருக்குதே அதிலிருந்து பிரகாசம் வந்து கொண்டிருந்தது, அது பிரகாசிக்கிறது. நான் அப்படியே பார்த்து அந்த அழகை பார்த்து அதிசயித்து விட்டேன். அப்போது நான் சொல்றேன், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அபுல் ஆலியா, அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களையும் பரிசுத்தவான்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற வசனத்தை நான் ஓதி காட்டினேன். அப்ப அவங்க சொன்னாங்க, லைசல் முததஹரூன பில் மாய் மின தரன், இந்த அழுக்குகளை போக்குவதற்காக தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துகிறார்களே அந்த முததஹீரீன்களை அல்லாஹ் சொல்லல, இதயத்தை சுத்தப்படுத்துபவர்களே அது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று அந்த நிலையிலும் கூட தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அல்லாஹ் சொன்னது ஒது செய்து விட்டு முகம் கையோ இருக்கக்கூடிய அவங்க மார்க்க இன்னொன்றையும் அவர்கள் சொல்வார்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், வாழமு அன்னல் இல்ம லா யஹ்ஃபிது ஜனாஹைஹி முஸ்தஹின் வலா முதகப்பிரின், யார் வெக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கும் யாரது செல்லம் அவர்களுடைய பாதையாக இருந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். இந்த போதனைகளை கேட்ட அவங்க ஹசனுல் பசரி ரழியல்லாஹு தஆலா அவருடைய காதிலே இந்த போதனைகள் வந்து விழுந்த போது அவர் மிக செய்தால் இந்த ஐந்து கலை நன்றாக பதியும், சிந்தனையிலே பதியும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சொல்லிவிட்டு அதற்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க, பெரும்பாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காண என்ஸிலு பிஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ஆயாத்தின் ஹம்ஸா ஆயாத்தின், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆன் ஷரீஃபை இறக்கும் பொழுது பெரும்பாலும் ஐந்து ஐந்து ஆயத்துக்களாக தான் எழுதி ஓதி காட்டியிருக்கிறாங்க. அவங்க வசனங்களை ஓதும் பொழுது கொஞ்சம் ஆயத்துக்களை இறக்கும் வகை இறங்கும் பொழுது பெரும்பாலும் ஐந்து ஐந்து ஆயத்துக்களாக இறங்கி இருக்கிறது. எனவே ஐந்து ஐந்து ஆயத்துக்களாக மனப்பாடம் செய்வது மிக லேசாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மாணவர்களுக்கு அடிக்கடி என்ன செய்வாங்க, போதனை செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் துன்யாவையும் ஆகிரத்தையும் ஒன்று சேர்த்து விடாதீர்கள், அதிலே மிக கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயம் உங்களுக்கு பயனளிக்கிறதோ ஆகிரத்திலே அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆகிரத்தில் அணுவளவும் பயனளிக்காத எந்த ஒன்றையும் நீங்கள் கற்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிலே போய் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இறைவனை முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள். அப்படி ஈமான் கொண்டால் ஃபயஹுமின் பில்லாஹி யஹ்தி கல்பா, அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய கல்விலே ஹிதாயத் என்ற ஞானத்தையும் ஒளியையும் பாய்ச்சுகிறான் என்ற வசனத்தை ஓதி காட்டுவார்கள். அதே போன்று தொடர்ந்து சொல்வார்கள், எந்த ஒன்றாக இருந்தாலும் இறைவன் மீது தவக்குள் வையுங்கள். உமைய தவக்கல் அலல்லாஹி ஹஸ்பு, அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கையும் தவக்கலும் பற்றையும் பிடிப்பையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். அதே போன்று அடியார்களுடைய விஷயத்தில் சொல்லும் பொழுது யாராவது உங்களிடத்திலே கடன் கேட்டால் அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அழகான கடனாக கொடுங்க, நீங்க கடன் கொடுத்து உதவுங்கள். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன் ஃபயுதாஇஃபஹு லஹு அதாஃபன் கதீரா, அப்படி நீங்கள் உண்மையிலே தேவை உடையவர்கள், உண்மையிலேயே ஹாஜத்து உடையவர்கள், அவர்கள் உங்களிடத்திலே வந்து உங்கள் கடன் கேட்டால் அவர்களுக்கு அந்த கடனை நீங்க என்ன செய்யுங்க கொடுங்க. அந்த கடன் என்பது அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய கடன். அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை அல்லாஹு தாலா உங்களுக்கு பன்மடங்காக ஆக்கி தருகிறான், வேறு விதத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கு பாக்கியமாக்கி தருகிறான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்று இறைவனிடத்தில் நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருங்கள், கேளுங்கள். ஃபைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தஅவதத் தாயிதா தான் என்ற வசனத்தை அவர்கள் அடிக்கடி ஓதி காட்டுவார்கள். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே கேட்பார்களே, ஆனால் நான் அவர்களுக்கு அருகாமையிலே இருக்கிறேன், அவர்களுடைய பிரார்த்தனை அவர்கள் பிரார்த்தித்தால் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான். இந்த வசனத்தையும் ஓதி காட்டுவார்கள். இப்படி மக்களுக்கு, மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு, தன்னுடைய தோழர்களுக்கு அடிக்கடி உபதேசம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சங்கையானவர்களே, அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக வழிபட்டு விடுங்கள். வாக்குமீறு ஆளில் முத்தியின லித்தாத்தியும், யாரு வழிபட்டார்களோ அந்த வழிபட்ட நல்லடியார்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள், அவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும். அதே போன்று ஒஜித்தனிபுல் மாசியத்தை வாதுல் ஒசாத்தலி மாசியத்தையும், யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். பாவத்தை விட்டும் விலகுங்க, பாவம் செய்யக்கூடியவர்களை விட்டு நீங்கள் விலகி விடுவீங்கள். அதே போல அவங்க பாவம் செய்யறான் அவன் செய்யறான் அப்படி செய்யறான் நீங்க சொல்லிட்டு இருக்க இல்ல, தேவையில்லை. சும்மா கிலு அம்ரல் ஒசாத்தியில் அல்லாஹ், நீங்க என்ன செய்யணும், அவங்க நல்லது செஞ்சா நல்லது செஞ்சான்னு சொல்லலாம், தப்பு செஞ்சா அது எல்லா இடத்துலயும் நீங்க சொல்லிட்டு இருக்க தேவையில்லை, அது அல்லாஹ் இடத்துல விட்டுருங்க. ஃபயின்ஷா அத்தபகம், அவன் நாடினால் அந்த பாவிகளை தண்டிப்பான், ஒயின்ஷா கபரலம், அவன் நாடினால் மன்னிக்கவும் செய்வான். எனவே அதுல போய் நீங்க என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதுபோன்று இது மாத்திரம் அல்லாமல் அவர்கள் சிறந்த ஆலிமாகவும் சிறந்த ஆமிலாகவும் இருந்தார்கள். வாயில் என்று சொல்லக்கூடிய அருமையான போதகராகவும் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஷேக்காக முர்ஷிதாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். அத்தோடு மாத்திரம் அல்லாமல் முஜாஹிதாகவும் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையிலே யுத்தக்களத்திலே நின்று போர் புரியக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ரோம படைகளோடு நடந்த யுத்தம் அதிலேயும் அவர்கள் கலந்து கொண்டார்கள். சிரியாவிலே நடந்த யுத்தத்திலேயும் கலந்து கொண்டாங்க. அதே மாதிரி பாரசீகத்திலே நடந்த அந்த பாரசீகத்துக்கு பின்னால் நதிக்கு பின்னால் நடந்த அந்த யுத்தத்திலையும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கடந்து கொண்டிருக்கிறார்கள். ரோமாவிலே, ரோம அந்த பகுதியிலே நடந்த யுத்தத்திற்காக சென்ற போது அந்த மண்ணிலே முதலாவதாக பாங்குலியை சொன்னவர்களும் சீதனா அபுல் ஆலியா ரதியல்லாஹு தன்னவர்கள் தான் முதலாவது பாங்கு சொன்னவங்க. இப்படி பல சிறப்புக்கும் உரியவர்களாகவும் திகழ்கிறார்கள் சீதனா அபுல் ஆலியா ரதியல்லாஹு தாலான் அவர்கள். ஆனா அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு வேதனை இருந்துகிட்டே இருந்தது, கடைசி வரைக்கும் அந்த வேதனை இருந்தது. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஹயாத்தாக இருந்தும் கூட அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம், அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று அடிக்கடி அவர்கள் நொந்து கொள்வார்கள், தன்னுடைய வேதனை அடைந்து கொள்வார்கள். அந்த வேதனை அவர்களுடைய வாழ்நாளில் இருந்து வரைக்கும் இருந்தது. எனவேதான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த சஹாபாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கி பழகிய அந்த பெருமக்களோடு மிகுந்த தொடர்பு வைத்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள். ரொம்ப தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சரதாசெல்லாம் அவங்களோட பழகுனவங்க, அவங்களுடைய கை உங்க கையில பட்டிருக்கும், அவங்களுடைய ஆடை உங்க ஆடையில பட்டிருக்கும், எத்தனை முறை அவங்களுடைய கண் அவங்கள பார்த்திருக்கும் என்றெல்லாம் நினைத்து நினைத்து அந்த சஹாபிகளோடு அதிகமான நெருக்கத்தை வைத்துக் கொண்டார்கள். இதன் காரணத்தினால் இந்த சஹாபிகளும் அவங்களை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு இவர்களுடைய இதயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு இருந்தது என்று சொன்னால், ஒருமுறை செய்தன அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹாதிம ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்தினுடைய ஹாதிமாக திகழ்ந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஆப்பிள் பழத்தை அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அந்த ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு திருப்பி திருப்பி என்ன செய்யறாங்க, முத்தமிடுறாங்க, அதை தக்பீல் பண்றாங்க. அப்படி திருப்பி திருப்பி முத்தமிடுறாங்க. சொன்னார்கள், எப்படிப்பட்ட ஆப்பிள் இது, இது ஒரு கை அதை தொட்டது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கை சையீதுன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தை தொட்டது. கண்மணி நாயகத்தினுடைய கையை தொட்ட ஒரு கை தொட்ட ஆப்பிள் பழம் அல்லவா, இந்த ஆப்பிள் பழத்துக்கே இவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். துஃபாஹத்துன் மஸ்ஸத்ஹா யதுன் ஹலியத் பி மஸ்ஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கைப்படுவதற்கு பாக்கியம் பெற்ற அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கரம்பட்ட பாக்கியமான ஒரு ஆப்பிள் பழம், மற்ற ஆப்பிளுக்கு இந்த ஆப்பிளினுடைய சிறப்பு இல்லை என்பார்கள். அப்படிப்பட்ட அதை சுற்றி சுற்றி முகரக்கூடியவர்களாக செய்தினா அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அருமையானவர்களே, பின்னால செய்தினா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் செய்தினா இபின் அப்பாஸ் அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா பசராவினுடைய கவர்னராக நியமிக்கிறார்கள். அவர்களிடத்தில் நிறைய படிச்சிருக்கிறாங்க அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்தில் இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள். அவங்க ஒரு மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கும் பொழுது அபுல் ஆலியா வர்றாங்க. அப்போ குரைஷி தலைவர்கள், இஸ்லாமிய முஸ்லிமான குரைஷி தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள், அமீர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சீனா அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அங்கே வர்றாங்க. வந்ததும் தனக்கு அருகிலேயே சீனா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபுல் ஆலியாவை உட்கார வச்சுக்கிறாங்க. அங்கிருந்த குரைஷி தலைவர் எல்லாம் தங்களுடைய கண்ணால் அப்படி ஜாட காட்டுறாங்க, பாருங்க அவரை உட்கார வச்சுக்கிட்டாங்க, நாம குறைசிகளா இருக்கிறோம், லீடரா இருக்கிறோம், இவர் யாரு, ஒரு முஸ்லீம் அல்லாத மஜூசியாக இருந்தவர், அப்படி வந்தவர் இவர் கண்ணியப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் அவர்களுக்குள்ள கண்களாலும் மெதுவாக ரகசியமாகவும் பேசிக் கொண்டார்கள். இந்த வார்த்தை சீனா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய காதல விழுந்தது. அவங்க சொன்னாங்க, இன்னல் இல்ம யஸீது ஷரீஃப ஷரஃபன், இல்ம் இருக்கிறதே அது ஒரு கண்ணியவானனுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறது. இல்மு என்பது கண்ணியவாளர்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறது. மக்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்துகிறது. அடிமைகளை கூட உயர்ந்த இல்மை கற்றதின் மூலமாக அடிமைகளாக இருந்தவர்களை கூட உயர்வான இடத்திலே பதவிகளிலே கட்டீல்களிலே உட்கார வைத்து விடுகிறது என்று சீனா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய இல்முக்கு மரியாதை கொடுத்து சொன்னார்கள். இப்படி ஒரு சிறப்பானவர்களாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் நாடினார்கள். அந்த யுத்தத்திற்காக புறப்படுவதற்காக அவர்கள் தயாரான போது அவர்களுடைய பாதத்தில் ஒரு கடுமையான வலி ஏற்பட்டது. ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, அப்ப ஓரளவு வயசாயிடுச்சு, அலிநாயகத்தினுடைய காலம், வயசாய அவருடைய காலில் கடுமையான வலி ஏற்பட்டது. அந்த வலி அதிகமாகி அதிகமாகிக்கிட்டே பாதத்திலிருந்து அப்படியே மூட்டுக்கால் வரைக்கும் அப்படி மேலே ஏறிக்கிட்டே வருது. வலி கடுமையாக ஆன போது மருத்துவர்கள் வந்து பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், இன்னஹு முசாபும் பில் அக்கலா, அவர்கள் அக்கலா என்ற நோய், அக்கலா என்ற கேன்சர், கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று குறிப்பிட்ட போது, கேன்சர்னா என்னன்னு இவங்க கேட்கிறாங்க, அக்கலா நோய்னா என்ன, இது கேன்சர், அது கொஞ்சம் கொஞ்சமாக உடலை உறுப்புகளை என்ன செய்துவிடும், அரித்துவிடும், சாப்பிட்டு விடும் என்று அந்த நோய் சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய காலை வெட்டி எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட போது அதற்கு மயக்க மருந்து அது இது இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சொன்னாங்க. அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், மருத்து விட்டு சொன்னாங்க, எனக்கு அருமையான ஒரு மருந்து இருக்கு, எனக்கு அருமையான ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்தை எனக்கு கொண்டு வாங்க, அதுதான் எனக்கு சரி வரும், நீங்க தர மருந்து நான் உட்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன மருந்து கேட்டாங்க, அருமையாக குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளை கொண்டு வந்து எனக்கு முன்னால் வைத்திருங்க, அவங்க ஓதிக்கிட்டே இருக்க நீங்க வெட்டிடுங்க, பிரச்சனை இல்லை, குர்ஆன் ஷெரீஃபை அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கட்டும், நான் என்ன செய்கிறேன், நான் அதை கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்றார்கள். அப்படியே என்ன செய்யப்பட்டது? குரானை ஓதப்பட்டது. குரான் ஓத ஓத அவர்களினுடைய பாதத்தை வெட்டி எடுக்கப்பட்டது. அங்கே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அருமையான பெருமக்களே, குரானை ஓதும் பொழுதே இறையச்சம் மிகுந்த வசனங்களை கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய முகம் சிகந்து போய்விடும் அந்த பயத்தால், அச்சத்தால். அந்த அடிப்படையிலே அதுபோன்ற வசனங்களை ஓதப்பட்டது, அவர்களுடைய முகமும் சிவந்தது, காலும் வெட்டி எடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட, ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு வேதனையும் நான் உணரவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹுப்புல்லா, இறைவனுடைய அன்பு என்னை இதை விட்டும் பருது ஹுப்பில்லா, அல்லாஹ்வினுடைய அன்பிலே இருக்கக்கூடிய குளிர்ச்சி இந்த வேதனையிலே இருக்கக்கூடிய சூட்டை விட்டும் என்னை திருப்பிவிட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். குரானை முழுமையாக ஓதக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, மரணத்தை நினைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அடிக்கடி அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு கஃபன் தயாரிச்சு வச்சிருந்தாங்க தனக்குன்னு, அந்த கஃபனை அடிக்கடி போட்டுக்கிடுவாங்க. போட்டுட்டு திருப்பி என்ன செஞ்சிருவாங்க, மடிச்சு வச்சிருவாங்க. என்ன அர்த்தம்? நப்சே, நீ மௌத்தா போக போற, ஒரு நாள் உனக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று மரணத்தை அவர்கள் நினைவுபடுத்துவதற்காக அடிக்கடி அன்னஹு கான எல்பிசு கஃபனஹு குல்ல ஷஹரின் மரத்தன், மாசம் ஒரு முறை உடுத்துடுவாங்களாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை என்ன செய்வார்கள், உடுத்து விட்டு சும்மா எருதுகு இல்லாமல் கழித்து மடிச்சு அதே இடத்துல வச்சிருவாங்க. இப்படியாக அவர்கள் செய்வார்கள். அடிக்கடி வசியத்தை செய்வார்கள், மரண சாசனம் செய்யற மாதிரி செய்வாங்க. அப்படி 17 முறை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மரண சாசனம் செய்திருக்கிறார்கள். அவங்க அதுக்குன்னு அந்த வசியத்தை செஞ்சுட்டு அதுக்குன்னு ஒரு காலத்தையும் நிர்ணயிச்சிருவாங்க. அந்த காலம் வந்ததும் அவங்க பார்ப்பாங்க, இந்த வசியத்துல அதிகபட்சமாக நான் ஏதாவது செஞ்சிருக்கிறேனா, அல்லது அதை விட்டு நான் அந்த வசியத்தை நான் செஞ்ச வசியத்தை விட்டு நானே திரும்பிட்டேனா, அல்லது அதற்கு பகரமாக வேற எதையாவது கொண்டு வந்திருக்கிறேனா, அல்லது வசியத்தை நான் செயல்படுத்தி இருக்கிறேனா என்றெல்லாம் என்ன செய்வாங்க, பார்த்து அதை சீர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி அவர்களுடைய வாழ்வு முழுவதும் பரிசுத்தமும் பயபக்தியும் இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து ஹிஜ்ரி 93 ஷவ்வால் மாதம் இறைவனுடைய சன்னிதானத்தை அவர்கள் அடைகிறார்கள். அப்படி அடையும் பொழுது அவர்களுடைய நாட்டமும் தேட்டமும் வாசிக்கன் வி ரஹ்மத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் நம்பியவர்களாக, தன்னுடைய நபியினுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிகா என்ற அந்த தரிசனத்தை நாடியவர்களாகவும் ஆசை வைத்தவர்களாகவுமே அவர்களுடைய ரூஹு பிரிந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக பாரசீகத்திலிருந்து வந்து மஜூசியாக இருந்து அடிமையாக இருந்து ஒரு பெண்ணுக்கும் அடிமையாக இருந்து இவ்வளவு பெரிய மாபெரும் வாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றால், இந்த இல்மு, இந்த கல்வியும், மஹப்பத்துல்லாஹி வரசூலி, அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அந்த அன்பும் பற்றும் பிடிப்பும் பாசமும் உறுதியும் அவர்களை மேலான சிறப்பான இடத்திலே கொண்டு வந்து அவர்களை அமர்த்தியது. எனவே இத்தகைய கல்வியின் மூலமாக ஒரு மனிதன் உயர முடியும். அல்லாஹ்வையும் அவருடைய திருத்தூதரையும் அறிவதின் மூலமாக, அவர்கள் கற்றுத்தந்த கல்வியின் மூலமாக ஒரு மனிதன் மகத்தான பாக்கியத்தை பெற முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வு சான்றாக அமைகிறது என்பதை இந்த வரலாற்றின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே கல்வியை கற்போம், கல்வியை உண்மையாகவே கற்றவர்களை மதிப்போம், அவர்களுடைய வழி நடந்து, குறிப்பாக அபுல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நேசித்து அவர்களுடைய வழி நடந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வோமாக. அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
This audio was downloaded from the